राम 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 हरे 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 कृष्णा। சோ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து முதலாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலங்கிற தலைப்புல 22வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கிறோம். நரதேவத்வமாபன்னஹ சுரக்கார்ய சிகிர்ச்சயா சமுத்திர நிகிரஹாதீனி சக்ரே வீரியாணி அதஹ பரம். 18வது அவதாரத்தில் பகவான் மன்னராகிய ஸ்ரீ ராமராக அவதரித்தார். தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்து மகா சமுத்திரத்தை அடக்கி கடலுக்கு அப்புறமிருந்த ராவணனை கொன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தமது ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். நம்ம வந்து இந்த பாகவதத்திலிருந்து தொடர்ந்து பகவானுடைய அவதாரங்களுடைய லீலைகளை படிச்சுட்டே வரோம். மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிங்க அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், இன்றைக்கு வந்து ராம அவதாரம். ஸோ பகவான் ஸ்ரீராமர் எதுக்காக பகவான் வந்து ஸ்ரீராமராக தோன்றினார், அது அப்படி தோன்றி அவர் என்னென்ன அற்புதங்களை பண்ணாரு, ராம அவதாரத்துடைய நோக்கம் என்ன? பகவான் ஸ்ரீ ராமர் முழுமுதற் கடவுள். ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நனாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம்ஜ. ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன், ராமர், நரசிங்கர், வராகர், இப்படி நிறைய அவதாரங்கள் பகவான் பண்றார். இந்த எல்லா அவதாரங்கள் மூலம் கிருஷ்ணா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸோ கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் அவதரிக்கிறார், யுகந்தோறும் அவதரித்து அற்புதங்கள் பண்ணுறார். அப்போது கிருஷ்ணா வந்து பக்தர்களுக்கு எப்போ துன்பம் ஏற்படுதோ, பக்தர்கள் வந்து துன்பப்படும்போது அவங்களை ரட்சிக்கிறதுக்காக, அவங்களை காப்பதற்காக, பின்ன அசுரவியை அடிக்கிறதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறதுக்காக, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கிருஷ்ணாவுடைய அவதாரத்துடைய மகிமைகள். அதே போல் பக்தருடைய அன்பு பரிமாற்றம் பண்ணும், பக்தர்களுடைய அன்பு பரிமாற்றம். ஸோ ஸ்ரீராமர் வந்து அவதரிச்ச பொழுது அவர்கிட்ட எப்படி பக்தர்கள் அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான லீலைகள் ராமாயணத்தில் இருக்கு. ராமருக்கும் பக்தர்களுக்கு இடையில் நடந்த அன்பு பரிமாற்றங்கள். வீதராசி திக்ஷுரநேதி கபதி கமனியம் தசமுக பௌலி பலிம் ரமணீயம் கேசவதீதா ராமசரீரா ஜெய ஜெகதீஷ்வரி. கேசவதீதா பகவான் கேசவன் கிருஷ்ணா, ராமசரீரா ராமருடைய உடல் எத்தினர், ஜெய ஜெகதீஷ்வரி. சோ முட்டாள்கள், அறிவியலிகள், நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க. அவஜானந்தி மாமூடஹா மானுஷீம் தானும் ஆஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் கிருஷ்ணா சொல்றார். முட்டாள்கள், அறிவியலிகள் வந்து என்ன ஒரு சாதாரண மனிதனான நினைக்கிறாங்க, நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம், கிருஷ்ணாவுடைய மகிமைகள் அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னது, அவள் கிருஷ்ணா மேல பொறாமை, கிருஷ்ணன் மேல உள்ள பொறாமைனால். இந்த மாதிரிதான் சில நேரங்களில் அசுரர்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. அசுரர்கள் படிப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்காங்க, தேவர்கள் ஒரு தரப்புல, தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள். துவாமிதா புருஷாலோகே தெய்வாசுரே வச்ச துவா அப்படின்னா ரெண்டு, துவாமிதா புருஷா ரெண்டு விதமான நபர்கள் இந்த உலகத்தில் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே. துவாமிதா புருஷாலோகே தெய்வாசுரே வச்ச, தெய்வீமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. விஷ்ணு பக்த ஸ்மிருதே தெய்வா ஆசுரியத்தத் விபரியா, கிருஷ்ணாவை சரணடைகிறவங்க தெய்வீமான குணம் உள்ளவங்க, பகவானை ஏற்றுக்கொள்ளாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. ஸோ இப்படி இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவக்கரன், ஜராசந்தன், கம்சன் இவங்கெல்லாம் வந்து அசுரத்தன்மை உள்ளவங்க. அதே சமயம் ஹனுமான், ஜாம்பவான், நலன், நீலன் இவங்கெல்லாம் தெய்வீமான குணம் உள்ளவங்க, தேவர்கள், தூய்மையான பக்தர்கள். தேவர்கள் அப்புறம் தூய்மையான பக்தர்கள் அவங்களும் இருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் அசுரங்க வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுதோ, அவங்க வந்து மற்றவர்களை துன்புறுத்தும் போது அசுரங்க என்ன பண்ணுவாங்க, ராவணன் மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து கடுமையாக தவம் இருப்பாங்க, கடும் தவம் புரிவாங்க தேவதைகளை குறித்து, பிரம்மா சிவபெருமான். சில அசுரர்கள் பிரம்மாவை குறித்து தவம் பண்ணுவாங்க, சில அசுரர்கள் சிவபெருமான் குறித்து தவம் பண்ணுவாங்க. இந்த ராவணன் என்ன பண்ணால், ரெண்டு பேரையும் குறித்து தவம் பண்ணான். ராவணன் வந்து சிவபெருமானுக்கு குறித்து தவம் பண்ணுறான், பிரம்மா ரெண்டு பேர்ட்டையும் வரம் வாங்கிக்கிறான். பவர்ஃபுல் டிமன், ரொம்ப சக்தி வாய்ந்த ராட்சசன். ராட்சசன் தான் மனிதனுடைய ரத்தத்தையே குடிக்கிறவன், கொடூரமான ராட்சசன் ராவணன். ஸோ ராவணன் அவன் வந்து கடுமையாக தவம் பண்ணி பிரம்மாட்டையும் வர வாங்கிட்டான், சிவபெருமாட்டையும் வர வாங்கிட்டான். அப்போ அவனுக்கு வரங்கள் அதிகமாக வாங்கிட்டா அவனுக்கு ரொம்ப அகங்காரம் வந்துடும். பின்ன ராவணன் வந்து எதுக்கு உதாரணம் அப்படின்னா காமம், அவனுக்கு காமம் பெண்கள் மேலே. எந்த பெண்களை பார்த்தாலும் கடத்தின்னு போயிடுவான், தன்னுடைய இடத்துக்கு கூட்டின்னு போயிடுவான். ஸோ ராவணன் என்ன பண்ணா, அவனுடைய சக்தியினால அவன் நிறைய சக்தி பெற்றான். நிறைய சக்தி பெற்றதுனால என்ன பண்ணா, குபேரன் குபேரனுடைய இடத்துல போய் அப்போ ஸ்வர்ண லங்கா, லங்கை முழுவதும் தங்கத்தான ஸ்வர்ணம். ஸோ குபேரனுடைய இடத்துல போயிட்டு அவனை விரட்டி விட்டுறான். குபேரனை விரட்டி விட்டுட்டு அவனுடைய புஷ்பக விமானம், குபேரனுக்கு ஒரு வாகனம் இருக்கும், புஷ்பக விமானம் அதை பறிச்சிடுறான். குபேரனுடைய இடத்தையும் பறிச்சுட்டான், குபேரனுடைய வாகனத்தையும் பறிச்சுனான். அதுக்கப்புறம் இந்த வாகனத்தில் ஏறி அப்படியே வளம் வரான், ஊர் போகிறான், உலகம் முழுதும் சுற்றி வரான், பல பல கிரகங்களுக்கு போகிறான். அங்கே எந்த பெண்களை பார்த்தாலும் தூக்கி நின்றுடுவான், எந்த பெண்களை பார்த்தாலும் தூக்கி நின்று அவங்கள அடைச்சிறை பிடிச்சிடுவான், அவங்களோட இன்பம் அனுபவிப்பான். காமஸ்வரூபம் ராவணன். இதுக்கு முன்னாடி பார்த்துள்ள இரண்யாட்சன் வந்து பேராசை, இரண்யாட்சன் வந்து பேராசைக்கு உதாரணம், இரண்யகசிப்பு பொய் அகங்காரத்துக்கு உதாரணம். ஸோ அது போல் இங்கே ராவணன் வந்து காமம். இந்த ஆறு விதமான எதிரி இருக்காங்க நமக்கு. நமக்கு எதிரி வந்து வெளியில் யாரும் இல்லை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவங்களாம் நமக்கு எதிரி கிடையாது. நம்முடைய எதிரி யாருன்னா நமக்குள்ளே இருக்காங்க. காமா, குரோதா, லோபா, மோகா, மதா, மாசல்யா. காமம், கோபம், பொறாமை, பொய் அகங்காரம், அறியாமை, பேராசம், இந்த ஆறு விதமான எதிரிகள். இந்த எதிரிகளை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, ராவணனை யாரால் ஜெயிக்க முடியல. ராவணன், கும்பகரன் வந்து அறியாமை. கும்பகரன் என்ன பண்ணா, கடுமையாக தவம் பண்ணிட்டு இருந்தான். அவன் தவம் பண்ணதை பார்த்து தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. இவன் ஏதாவது வரம் வாங்கினான்னா அது மிகப்பெரிய ஆபத்தாயிடும். அப்போ எப்படி என்ன பண்ணுறது? கும்பகரன் வந்து பிரம்மாட்ட வரம் கேட்கும்போது அவனுடைய நாக்கில் போய் சரஸ்வதி என்ன பண்ணிடுவா, நான் தூங்குறேன்னு வரம் கேட்டுருவான், நான் தூங்கணும். ஏன்னா அவன் முடிச்சிருந்தான்னா பிரபஞ்சத்தையே விழுங்கிடுவான். அப்பேற்பட்ட பயங்கரமான ராட்சசன் கும்பகர்ணன். தென் கும்பகர்ணா பிரம்மா முன்னாடி வந்தோடனே நான் தூங்கணும்னு வரம் வாங்கிட்டான். நான் 6 மாதம் தூங்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த பிரம்மாவும் அப்படியே ஆகட்டுன்னு வர கொடுத்தேன். அதனால தான் அவன் தூங்கினா அவன் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். நம்மளை கூட கும்பகர்ணன் தான் இல்லையா, சில தவிர நம்மளை எழுப்பவே முடியாது. மங்களாரதிக்கு வந்து எழுப்பு அடிக்கணும், உதைக்கணும், தள்ளி விடணும், கொடுத்தணும், பெட்ஷீட் எல்லாம் உரி விடணும், எழுப்பி போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் கும்பகர்ணன் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். கும்பகர்ணன் எப்படி எழுப்புவாங்க தெரியுமா, ராமாயணத்தில் அவன் மேலே யானையெல்லாம் விடுவாங்க. அப்போ எவ்வளோ பாலி, எவ்வளோ பெரிய ரூபம் ஒன்று, யானையே அவன் மேலே விடுறாங்க அப்படின்னா, யானை வண்டி வண்டியே யானை வரும், யானை தேர் பெரிய பெரிய ஈட்டியெல்லாம் வச்சு குத்துவாங்க, ஈட்டி சூளம். அவன் அந்த பெரிய மலை மாதிரி இருக்கான், மேரு மலை மாதிரி பெரிய பிரம்மாண்டமான உடம்பு கும்பகர்ணன். அசைக்கூட முடியல அவனால், இவெல்லாம் ஈட்டியெல்லாம் வச்சு குத்துறாங்க, அவனுக்கு ஏதோ புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப இருக்கு, அவன் காதுல போய் மத்தல எல்லாம் வாசிக்கிறான், ஊதுறாங்க, வண்ணத்துக்குள்ள அசையில நல்லா தூங்கிட்டு இருக்கான். கடைசியில என்ன பண்ணாங்க, பெரிய மாமிச பக்ஷணங்கள்லாம் கொண்டு வராங்க, நல்ல விதமா மாமிச பக்ஷணங்கள்லாம் கொண்டு வந்து பலகாரம், அது இது மதுபானம் எல்லாம் கொண்டு தான் மூக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அவெல்லாம் ஒரு மூக்கு உறிஞ்சு அப்பதான் அவனுக்கு சாப்பிடணும்னு என்ன வந்துருக்கு, தான் முடிச்சிடுறான். பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவனை எழுப்புனாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய காலையில, நம்ம காலையில மங்களாரத்துக்கு எந்திரிக்கிறது இருக்கு இல்லையா, அது கும்பகர்ணனுக்கு ஏற்படக்கூடிய போராட்டம் தான். அப்படி பிடிச்சி பிரஸ் முந்தணும், எதிரிங்க எதிரி, டைம் ஆயிடுச்சு, மங்களாரத்துக்கு போகணும், கும்பகர்ணன் அவடைய வழியில வரணும், ஃபாலோவர்ஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ராவணனும் கும்பகர்ணனும் கடுமையான வரம் வாங்கிட்டாங்க. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், மூணு பேரும் சகோதரர்கள். இதில் ராவணன் கும்பகர்ணன் வந்து ராட்சச தன்மை உள்ளவங்க. விபீஷணன் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் தர்மத்தில் வழி நடக்கிறேன். விபீஷணன் கேட்டாங்க, உனக்கு என்ன வரம் வேணும், பிரம்மா கேட்டது, நான் எப்பவுமே தர்மத்தின் வழியில் நடக்கணும், அந்த வரம் கொடுங்க எனக்கு. அதனால தான் விபீஷணன் எப்பவுமே உண்மையை பேசுவார், தர்மத்தின் வழி நடப்பார். பட் ராவணன் கும்பகர்ணனும் நிறைய வரம் வாங்கிட்டாங்க. கும்பகர்ணன் வந்து தூங்குற வரம் வாங்கிட்டான். ராவணனுக்கு நிறைய வரம். இந்த ராவணன் இப்படி நிறைய வரம் வாங்கிட்டதுனால அவனுடைய இம்சை, அவனுடைய துன்பத்தை வந்து தாங்க முடியல. பிராமணர்கள் அவங்க டியூட்டி ஒழுங்கா பண்ண முடியல, பிராமணர்கள் வந்து அவங்க கடமை ஒழுங்கா செய்ய முடியல, தேவர்கள்லாம் அவனை கண்டு உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. பாருங்க குபேரனுடைய இடத்த பிடிச்சிட்டான், இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு எல்லா தேவர்களும் அவனை கண்டு நடுங்குறாங்க, உயிருக்கு பயந்துடுறான் அவன், அவனுக்கு எதிராக யுத்தம் செய்யவே முடியல. அப்போ எல்லா தேவர்களும் பிரம்மா இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. பிரம்மா சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே அடைக்கலம் பகவான் கிருஷ்ணா விஷ்ணு, அவர் போய் நம்ம துதித்து பாடுவோம் அப்படின்னு பார்க்கடல் போறாங்க. இது நடக்கூடியது சத்தியுகம், சத்தியுகத்தில் வந்து சத்தியுகம் முடிய போகுது, சத்தியுகம் முடிச்சு அடுத்த யுகம் தொடங்க போகுது. அந்த டைம் தான் ராவனுடைய அட்டூழியம் பயங்கரமா இருக்கு. அப்போ எல்லாரும் பகவான் இடத்துல போய் பிரார்த்திக்கிறாங்க, பகவானை துதித்து பாடுறாங்க, வேத மந்திரங்கள் பகவான் பிரார்த்தனை பண்ணாங்க. என் பகவான் சொன்னாரு, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் சீக்கிரமாக தோன்றுவேன், ராவனுடைய அட்டுவிலியத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன பிரம்மா வந்து என்ன பண்ணாரு, இது சீக்கிரமா நடக்கணும், சீக்கிரமாவே பகவான் அவதாரம் பண்ணி ராவணனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா வரக்கூடிய யுகத்தை ரெண்டாவதாக கிரியேட் பண்ணிடுறாரு. சத்தியுகம் திரேதாயுகம், திரை திரைனா மூணு, திரேதா அப்படின்னா மூன்று, துவா அப்படின்னா ரெண்டு. ஸோ துவாபர யுகம் தான் ரெண்டாவது வர வேண்டியது, திரேதாயுகம் மூணாவது வர வேண்டியது. ஆனால் ராவனுடைய அட்டுழியம் தாங்க முடியாமல் அவனை சீக்கிரம் வதம் பண்ணணுங்கிறதுக்காக பின்னாடி வரக்கூடிய யுகத்தை முன்னாடியே கிரியேட் பண்ணிடுறார் பிரம்மா. திரேதாயுகம் வந்துடுது, சத்தியுகம் திரேதாயுகம். ஸோ திரேதாயுகத்தில் ராவனுடைய அட்டுழியம் பயங்கரமாக இருக்கும். தென் கிருஷ்ணா வந்து ஸ்ரீ ராமராக தோன்றார். பகவான் இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது நம்ம முன்னமே பேசிட்டு இருந்த மாதிரி பல பல அற்புதங்களும் அமானுஷ்யமான செயல்களும் பண்ணுவார். ஒரு பக்கம் தர்மத்தை காக்கணும், இன்னொரு பக்கம் அதர்மத்தை அழிக்கணும், ஒரு பக்கம் பக்தர்களை காக்கணும், இன்னொரு பக்கம் அசுரங்களை அழிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து அன்பு, பக்தரோட அன்பு பரிமாற்றம், அதுக்கப்புறம் அந்த அது அவர் லீலை மூலமாக நமக்கு நிறைய தத்துவங்கள் இதெல்லாம் கொடுக்குறார் பகவான், நிறைய அற்புதங்கள் செய்கிறார். அப்போ பகவான் இங்கே வரும்போது ராமர் ஸ்ரீராமர் இங்கே தோன்றும் போது அவருடைய ஒட்டுமொத்த ஆன்மீக லோகம் இங்கே வருது. தாமம் அயோத்தியா, அயோத்தியாங்கிற தாமம். ஸோ அயோத்தியா தாமம் பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் இருக்கிற அயோத்தியா தாமம் அப்படியே இங்கே இறங்கி வருது. அயோத்தியா தாமம் ஷராயு நதி இதெல்லாம் அப்படியே ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வருது. தென் தன்னுடைய பக்தர்களில் செலக்ட் பண்ணுறார் கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணா என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் யார் எந்த மாதிரி அவர் மேலே அன்பு பண்ணணும்னு நினைக்கிறோ அது அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். சிலர் வந்து கிருஷ்ணா என குழந்தையாக வரணும்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு கிருஷ்ணா குழந்தையாக இருக்கார். வாசுதேவர், தேவகி, யசோதா, நந்த மகாராஜ். சில கிருஷ்ணா எனக்கு சகோதரனா வரணும்னு விரும்புவாங்க, சில கிருஷ்ணா எனக்கு வந்து கணவரா இருக்கணும்னு விரும்புவாங்க, சில கிருஷ்ணா எனக்கு காதலனா இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்படி வந்து எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றார் கிருஷ்ணா. அப்போ தசரத் மகாராஜ், தசரத் மகாராஜ் வந்து ரகு வம்சத்துல ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. ரகு வம்சம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வம்சம். அந்த வம்சத்துல பகவான் தோன்றார், ரகுவீரா, ராமச்சந்திர ரகுவீரா, ரகுகுலத்தில் ரகுகுல திலகர், ரகுநந்தன், ரகுநாத், இப்படி நிறைய திருநாமம் ராமருக்கு. ஸோ ராமர் வந்து ரகு வம்சத்தில் தோன்றினால அந்த வம்சத்துக்கு இன்னும் புகழ் சேரும். ராமர் வந்து ரகு வம்சத்தில் தோன்றதுனால அந்த வம்சத்துக்கு இன்னும் மேலும் புகழ் சேரும். அதுதான் ஸ்பெஷல் பகவானுடைய கருணை. பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கருணை மூலமாக, தன்னுடைய கருணை மூலமாக பக்தர்களுக்கு புகழ் சேர்க்கிறார். அந்த ஒரு குறிப்பிட்ட வம்சத்தில் தோன்றதுனால கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, அந்த பக்தர்கள் புகழ் சேர்க்கிறார். ஸோ இப்படி ரகு வம்சத்தில் வந்து தசரத் மகாராஜ், தசரத் மகாராஜா வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மன்னர். தசரத் பத்து டைரக்ஷன்லையும் ரதம் ஓட்டக்கூடியவர், எப்பேற்பட்ட வீரர்களையும் ஜெயிக்கக்கூடியவர். அந்த காலத்தில் தசரத் மாதிரி மன்னர்களும் ராஜ ரிஷியாக இருந்தோம். ராஜ ரிஷின்னா என்னென்னா, அவங்க ஆன்மீக வாழ்க்கையிலும் தேர்ச்சி பெற்றவங்க, அரசாங்கத்திலையும் தேர்ச்சி பெற்றவங்க, நிர்வாகம் பண்ணுறதுலையும். ஸோ தசரத் மகாராஜா வந்து தேவர்களுக்காக கூட போய் யுத்தம் பண்ணுவார். தேவர் அசுர யுத்தம் வரும்போது தசரதர் போய் ஹெல்ப் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சக்கரவர்த்தி தசரத் மகாராஜ். பகவானி பக்தரும் கூட, விஷ்ணு பக்தர் தசரதர். தசரதருக்கு மூணு மனைவி, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. ஸோ இந்த மூணு மனைவிங்க தசரதருக்கு ரொம்ப வருஷங்களா குழந்தை பாக்கியமே இல்லை. என்ன ஒரு யஜ்யம் பண்றாங்க, புத்திர காமேஷ்டி யஜ்யம். புத்திரா அப்படின்னா குழந்தை வேணும், குழந்தை வேணுங்கிற ஆசையை நிறைய யஜ்யத்தில் நிறைய இருக்கு. யஜ்யத்தில் வந்து நிறைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணலாம். குழந்தை வேணும்னு, செல்வம் வேணுங்கிறவங்க, குழந்தை வேணுங்கிறவங்க, அப்புறம் வசதி வேணும்னு விரும்புகிறவங்க, தேவலோகத்துக்கு போகணும், இப்படியெல்லாம் பலன் எதிர்பார்த்து கர்ம காண்டா பழந்த பழநோக்கு கர்மங்கள், இந்த மாதிரி நிறைய யக்கம் பூஜைகள்லாம் இருக்கு. ஸோ தசரத் மகாராஜ் ஒரு சக்கரவர்த்தியா இருந்ததுனால அவருக்கு அவருடைய வம்சத்துக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக அந்த யக்கம் பண்றாரு. எனக்கு அப்புறம் ஆட்சி பண்றதுக்கு நல்ல ஒரு சந்ததி வேணும், இந்த வம்சம் வந்து நல்லா இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணணும், பிரஜைகளை நல்வழியில நடத்தணும். இந்த ரகுவம்சத்துக்கு புகழ் இருக்கு. ரகுவம்சத்துல வந்து அனைத்து மன்னர்களும், ரகுவம்சம் வந்து சூரியன் வழியிலிருந்து வருது. ரகுனா சன், சன் காட். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக பிரவீத். முதல் முதல் இந்த வேத ஞானத்தை வந்து பகவத்கீதை, பகவத்கீதை சயின்ஸ் வந்து கிருஷ்ணா முதல் யாருக்கு சொல்றாரு? பகவத்கீதை விஞ்ஞானத்தை விவஸ்வான் சூரிய தேவன் சொல்றாரு. சூரிய தேவன் அதை தன்னுடைய மகன் சுவாகு மகாராஜ் வைவஸ்வத மனுக்கு சொல்றாரு. வைவஸ்வத மனு சூரியனுடைய பையன், மனுவுடைய பையன் வந்து சுவாகு மகாராஜ் அந்த வம்சத்துல வரோம். இவம் விவஸ்வத யோகம் புரோக்தவான விவஸ்வான் மனுவிற்காக மனுவிற்காக பிரவி சுவாகு மகாராஜ். அப்புறம் அந்த டைனஸ்டி அந்த வம்சத்துல வரவன் தான் தசரத். ஸோ தசரத் மகாராஜ் ரொம்ப நேர்மையான பக்தரும் ரொம்ப அன்பான பக்தரும் பணிவான பக்தருமா இருந்ததுனால பகவான் தான் சூஸ் பண்ற தசரதர் எனக்கு அப்பாவா இருக்கும். தென் கிருஷ்ணா தன்னுடைய நாலு அம்சம், கிருஷ்ணாவுடைய எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணாவுடைய விரிவங்க வந்து வாசுதேவர், சங்கஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர், நாலு பேர். ஸோ ரிஷ்யசிங்கர்னு ஒரு பிராமணர், அவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிராமணர், ரொம்ப வேத மந்திரங்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், ரொம்ப புண்ணியம் புனிதமானவர். ஸோ நம்ம முழு ராமாயணத்தையும் இப்போ பேச முடியாது, ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட நாட்கள் ஆகும். நம்ம ஒரு ஷார்ட்டாக தான் இன்னைக்கு இந்த உபன்யாசத்தில் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சுருக்கமான ஒரு ராமாயணத்து வந்து ஒரு கண்டென்ட், ராமாயணத்துடைய கண்டென்ட் அதோடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக போனோம்னா இட் வில் டேக் டேஸ் இயர்ஸ், வருஷங்களாகும் மாதங்களாகும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ராமாயணத்தில். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதோடைய கண்டென்ட், அதோடைய சுருக்கம் என்ன என்ன தெரிஞ்சுக்கிறோம் ராமாயணத்துலேருந்து. ஸோ ரிஷிசிங்கர் யக்கம் பண்ணாங்க. அந்த யக்கத்தில் உள்ள பிரசாதம், யக்கத்தில் ஒரு அழகான தேவதை தோன்றி அந்த பிரசாதத்தை தசரத்தை கொடுக்குறாங்க. இதை வந்து முதல் மனைவிக்கு ஒரு பாகம், ரெண்டாவது மனைவிக்கு அது அதில் பாதி, இன்னொரு பாகம், அதில் மீதி உள்ள பாதி ரெண்டு போர்ஷனாக பிரித்து மூணு மனைவிக்கு. ஸோ முதல் பாகத்தை வந்து முதல் மனைவிக்கு, அதில் பாதி பாகத்தை வந்து ரெண்டாவது மனைவிக்கு, அதில் மீதி ரெண்டு பாகமாக்கி அதை வந்து மூணாவது மனைவிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மகாபிரசாதம் யக்க பிரசாதம் சாப்பிட்டோன்னே அவனுக்கு அற்புதமான குழந்தைகள் தோன்றாங்க. ஸோ கௌசல்யா புத்திரனால ஸ்ரீராமர், ஸ்ராமர் வந்து கௌசல்யா குழந்தையாக வர்றார். லக்ஷ்மண வாசுதேவ், வாசுதேவ் கிருஷ்ணா, வாசுதேவ தான் ராமர், சங்கர்ஷ்ணர் ஆதிசேஷன், லக்ஷ்மண பலராம். ஸோ எப்பெல்லாம் கிருஷ்ணா இந்த உலகத்தில் அவதரிக்கிறாரோ அப்போ பலராமர் கூட வர. இப்போ கிருஷ்ணா ராமராக வரும்போது பலராமர் லக்ஷ்மணா வர. தென் பிரத்யும்னர் அனிருத்தர், அடுத்த ரெண்டு விரிவங்கம் அவர் வந்து பரத சத்ருகனாவர், பரதன் சத்ருகனா. ஸோ நாலு அம்சம், பவானி நாலு அம்சம் பூமியில் தோன்றினாங்க, ராம் லக்ஷ்மண் பரத சத்துருக்கன். ரொம்ப சந்தோஷம், அயோத்தியாவில் வந்து மிகப்பெரிய திருவிழாவே நடக்குது, பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க ராமருடைய பிறப்பு. ஸோ அப்படி மன்னர் தசரதுக்கு குழந்தையாக வந்து ஸ்ரீராமர் வந்து அயோத்தியாவில் வளர்ந்து வர்றார். ராமருடைய கல்யாண குணங்கள் எல்லாரும் வசீகரிக்குமா? ராமர் வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப பணிவானவர், ரொம்ப அடக்கமானவர், ரொம்ப சாது, அப்படியே சாந்தமாக பிறக்கும். அவருடைய முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் அவர் மேலே அன்பு ஏற்படும், எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர். ராமர் வந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு ராம் ஸ்ரீராம். ஸோ எப்படி ராமச்சந்திரர் வந்து அயோத்தியாவில் தோன்றுறார். தென் பிரம்மா என்ன சொன்னாங்க, தேவர்கிட்டையெல்லாம் பகவான் நமக்காக திருவாவதாரம் பண்ணிட்டாங்க, அயோத்தியாவில் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருடைய சேவைக்காக இந்த ராமருக்கு, ராமர் வந்து அவதாரம் பண்ணி ராவணனை வதம் பண்ணுறதுக்காக தான் தோண்டியிருக்காங்க, அப்போ அவருடைய சேவைக்காக நம்மலாம் போகணும் அப்படின்னு எல்லா தேவர்களும் பூமியில் அவதரிக்கிறாங்க. வானர சேனைகளாக, வானர்களாக வராங்க. இப்போ நம்ம க்வெஸ்டின் வரலாம், ஏன் தேவர்கள்லாம் மனுஷ ரூப மனுஷனாக வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில், ஏன் வானர்களாக வந்தாங்க வானரங்கள், ஏன் ஸ்ரீராமர் மானிட அவதாரம் எடுக்கணும், அவர் வந்து பகவானாகவே இருந்து வதம் செய்யலாமே ராவணனை. ஸோ சில லீலைகளில் சில அற்புதங்களை பகவான் செய்து காமிப்பார், அதுக்கு சில பின் காரணங்கள் இருக்கும், பின்னாடி நிறைய காரணங்கள் ரீசன்ஸ், ஏன் பகவான் மனித ரூபத்தில் வந்தார், ஏன் தேவர்கள்லாம் வானர சேனைகளாக வந்தாங்க. காரணம் என்னென்னா, ராவணனுக்கு நிறைய வரங்கள் இருந்தது, நிறைய சாபங்களும் இருந்தது. முதல்ல ராவணன் என்ன நினைச்சாருன்னா வரங்கள் வாங்கிக்கும் போது மனிதர்கள் மானிடர்கள் வந்து ஒரு அற்ப உயிரினமா பார்த்தார். மானிடர்கள் என்னென்ன செஞ்சிட முடியும்? அப்ப ராவணனுக்கு என்ன ஒரு ஏளனம்னா, மனுஷங்களால என்ன ஒண்ணு செய்ய முடியாது, ஏன்னா நான் வெரி பவர்ஃபுல், நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், என்ன தேவர்களால கொள்ளலாம், தேவர்கள் நினைச்சா என்ன கொள்ளலாம். இல்ல பகவான் விஷ்ணு நிறைய அவதாரம் பண்ணுவார், அவர் திடீர்னு பன்றியோட வடிவில் வருவாரு, திடீர்னு பாதி சிங்கம் அந்த மாதிரிலாம் வருவார், அவங்களால வேற ஆயுதங்களால என்ன கொள்ளலாம். ஆனா இந்த மனுஷங்க என்ன பண்ணணும், என்ன இந்த மனுஷங்க வந்து என்ன என்ன பண்ணிட முடியும், என் முன்னாடி இவங்க எறும்பு மாதிரி தூசி மாதிரி ஊதிய தள்ளிடுவேன் இவங்கள அப்படின்னு மனிதர்களை வந்து துச்சமா நினைச்சினார் ராவணன். அப்ப ராவணனை வதம் செய்யறதுக்கு மானிட ரூபமே போதுமானதுன்னு பகவான் முடிவு பண்ணார். ஓ இவ்வளவுதானா, அப்ப நான் மனுஷ ரூபத்திலே வந்து உன்னை வதம் பண்றேன், நீ என்ன சாதாரணமான ஆள் நினைச்சுக்கவில்ல மனுஷனா வந்தா. பட் ஆனா கிருஷ்ணா வந்து ஸ்ரீராமரா மனுஷ ரூபத்துல வந்தாலும் அமானுஷ்யமான செயல் பண்ணி காமிச்சார், நான் சாதாரண மனுஷன் இல்ல. அதனால ராமர் வந்து நிறைய பேர் கலியுகத்துல கூட நிறைய வந்து நாத்திகர்கள் சொன்ன ராமர் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சத்திரிய அரசன் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க வந்து முட்டாள்கள். கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணா சொன்னார் பகவத்கீதையில, நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிர்தக மூடோயம் நாபிஜானாதி லோகமாம் அஜமவியம். கிருஷ்ணா சொல்ற ரொம்ப அழகா, நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிர்தக. கிருஷ்ணா இந்த உலகத்துல தோன்றும் போது யோகமாய சக்தியின் மூலம் தன்னை மறைச்சுக்கிறாராம், எல்லாரும் அவர் உணர முடியாது முழு முதற் கடவுள். ஸ்ரீராமர் இந்த உலகத்தில் இருந்தப்போ எல்லாரும் அவர் உணர முடியாத ஒரு முழு முதற் கடவுள். பக்தி உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்கனாலதான் அவர் உணர முடியும் ஒரு முழு முதற் கடவுள். அசுரத்தன்மை உள்ளவங்க நாத்திகர்கள்லாம் வந்து உணர முடியாது ஸ்ரீராமர் முழு முதற் கடவுள், ஏன்னா கிருஷ்ணா தன்னை எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த அவசியம் இல்லை. கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தான் முழு முதற் கடவுள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. லோகமாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பற்றவன், நான் அழிவற்றவன். ராமர் பிறப்பற்றவர், ராமர் அழிவற்றவர், அவர் பிறக்கிற மாதிரி தோன்றுது, அவர் மறையிற மாதிரி தோன்றுது, மறையிற மாதிரி தோன்று. உண்மையில ராமர் நித்தியமா லீலை பண்றார், ராமா ராமர் நரசிங்கர் கிருஷ்ணர் வராகர் இந்த எல்லா அவதாரங்களும் பகவான எல்லா அவதாரங்களும் நித்தியமானது, அது அது வந்து பிறக்கிறது இல்லை இறக்குறது இல்லை, நம்ம தான் ஜீவாத்மா தான் பிறக்கிறோம் இறக்குறோம், பகவான் வந்து பிறக்கிறது இல்லை இறக்குறது இல்லை, பகவான் தோன்றார் மறைகிறார், பகவான் நித்தியமா இருக்கார். சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து நம்ம முன்னாடி தோன்றது மறையுது, ஆனா நம்ம கண்ணுக்கு தான் அது தோன்ற மாதிரி இருக்கு மறையணும், ஆனா அது எப்பவுமே நித்தியமா இருக்கு இல்லையா. சூரியன் எப்பவுமே இருக்கு, இப்ப கூட ஏதோ ஒரு நாட்டுல வெளிச்சமா இருக்கு இல்லையா, நமக்கு இப்ப நைட்டுன்னா இன்னொரு இடத்துல பகல் இருக்கு, ஏன்னா சூரியன் ஒரு பாதையில சுரண்டு இருக்கு, பூமி ஒரு பாதையில சுரண்டு இருக்கு. இப்ப சூரியன் எப்பவும் இருக்கு, இந்த பூமி சூரியன் சுழற்சினால நமக்கு இரவு பகல் சூரியன் தோன்றி மறையிற மாதிரி நமக்கு காட்சி நம்முடைய கண்களுக்கு தெரியுது, ஏன்னா நம் பார்வை வந்து பௌதிக கண்கள் வந்து குறைபாடு. பட் கிருஷ்ணாவோட லீலைகள் அப்படி, கிருஷ்ணா ராமர் இவங்களோட லீலைகள் அப்படின்னா நித்தியமா நடந்துட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பகவான் இந்த உலகத்துல தோன்றாரு, தன் லீலை முடிச்சு மறைஞ்சிடுறாரு, இதுதான் பாயிண்ட். அப்போ கிருஷ்ணா ஸ்ரீராமரா வந்த பொழுது அவர் முடிவு பண்ண ராவணனை கொண்டதுக்கு எனக்கு மானிட ரூபமே போதும், அதனாலதான் அவர் மனுஷ ரூபத்துல தோன்றினார், ஒரு ரீசன். இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டே இருக்கலாம். அப்புறம் மனிதருடைய தர்மம் என்ன, ராமர் வந்து மனித ரூபத்துல வந்து நிறைய நமக்கு தத்துவங்களை போதிக்கிறார், எப்படி ஒரு மன்னர் ஆட்சி பண்ணணும், ஒரு மன்னருடைய ஆட்சி எப்படி இருக்கணும். நிறைய பேர் ராமராஜ்யம் வேணும்னு விரும்புறாங்க, கலியுகத்துல கூட நிறைய கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ராமராஜ்யம் கொடுப்போம். முதல்ல ராமராஜ்யம்னு என்னன்னு ராமாயணம் படிச்சாதான் தெரியும், வால்மீகி முனிவர் வந்து ராமராஜ்யத்தை பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, நிறைய சாப்டர் போயிட்டே இருக்காது, நிறைய அத்தியாயங்கள், அதெல்லாம் படிக்காம இவங்களால ராமராஜ்யம் கொடுக்க முடியாது. முதல்ல ராமராஜ்யம் கொடுக்கணும்னா ராமரை முழுமுது கடவுளை ஏத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ராமரை முழுமுது கடவுளை ஏத்துக்கணும், அவரை சரணடையணும், அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்ற முடியும். பேரளவு நான் ராமராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னா பார்த்தாரு, அப்புறம் ராமராஜ்யம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ராமருடைய ராஜ்யம் எப்படி இருந்தது. சோ எப்படி கிருஷ்ணர் வந்து ஸ்ரீ ராமரா தோன்றிய பொழுது அவர் வந்து ராவணனை வதம் செய்யறதுக்கு ஒரு மானிட ரூபத்தை எடுத்துட்டாரு, ரெண்டாவது எப்படி ஒரு சக்கரவர்த்தி வாழணும், ஒரு மன்னர் எப்படி ஆட்சி பண்ணணும், செங்கோல் ஆட்சி எப்படி பண்றதுன்னு ராமர் காமிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய தர்மத்தை நிறைவேற்றுறது, எப்படி ஒரு நல்ல மகனாக இருக்கிறது, தந்தையோட வார்த்தை, தசரத மகாராஜா வந்து வாக்கு கொடுத்திருந்தார் கைகையிட்ட, அவருடைய வரத்தை நான் அவர் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன், தன் கைகை எப்படி பயன்படுத்திட்டாத, என்னுடைய மகன் பரதன் நாட்டாளரும் உன்னுடைய கௌசல்ய மகன் ராமன் காட்டுக்கு போகணும். தசரதனால் மறுக்க முடியல, ஏன்னா ஏற்கனவே வரம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப தந்தையோட வாக்கு காப்பாத்துறதுக்காக ராமர் வந்து காட்டுக்கு போற, வனவாசம் போற. இப்ப எவ்வளவு பசங்க அந்த மாதிரி ரெடியா இருக்காங்க. ஒரு அப்பா கோழி சொன்னா இருக்காரு, நாலஞ்சு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் நீ சொத்தே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போடு அப்படின்னு அவங்க தயாரா இருப்பாங்களா? பயங்கர தகராறு, கோர்ட்டு கேஸ், ஃபைட்டு, சண்டை, வெட்டு குத்து கொலை அப்படிலாம் நடக்குது. பட் ராமர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக 14 வருடங்கள் காட்டுக்கு போனாங்க. இதுதான் எப்படி ஒரு ஒரு மகனுடைய டியூட்டி, ஒரு மகனா இருந்து எப்படி நடந்துக்கணும், தந்தையுடைய வார்த்தையை காப்பாற்றணும். ரெண்டாவது, ஒரு கணவன் எப்படி வாழணும். சீதையை தவிர வேறு ஒரு பெண்ணை சிந்திக்க கூட இல்லை ராமர், சிந்திக்கவே இல்லைன்னா அப்புறம் எங்க ஏறெடுத்து பாக்குறது. மனதளவில் கூட சீதாவை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் ராமர் வந்து சிந்திக்க கூட இல்லை. அதுதான் ஸ்ரீராம். ராமர் வந்து ஏகபத்னி விரதன், ஒரே மனைவி தான் சீதா. தென் அதே போல சகோதரர்களுக்குள்ள அவ்வளவு அன்பு, சகோதரர்கள் வந்து பரதன், சத்ருகனா, லக்ஷ்மணா, இவங்களும் அவ்வளவு அன்பு இல்லையா. ராமர் காட்டுக்கு போறாருன்னதுமே லக்ஷ்மணன் சொல்லிட்டா நானும் கூட வருவேன், இல்லாட்டி இங்கே நான் உடலை விட்டுடுவேன். ஸோ லக்ஷ்மணன் பிரிஞ்சு ராமரால் இருக்க முடியாது, ராமர் வந்து லக்ஷ்மணை அழைச்சின்னு போறாரு. இப்போ எவ்வளவு அன்பு அவங்களுக்குள்ள. அதே போல பரதன் அந்த நேரத்தில் அங்கே இல்லை, பரதன் இருந்துட்டு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ எல்லாமே கிருஷ்ணாவோட ஏற்பாடு தான், ராமரோட அரேஞ்ச்மெண்ட். ராமர் வந்து எல்லாமே ஏற்படுத்திட்டார், நான் வந்து வனவாசம் போகணும், அப்போ ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போவான், தென் நான் போய் அவனை வதம் பண்ணி சீதையை மீட்டுன்னு வரணும். ஒருவேளை பரதன் இருந்துட்டு தான் விட்டுருக்கவே மாட்டார் இந்த சம்பவம் நடக்கிறது. கைகையை வந்து மிரட்டியில் சத்தம் போட்டு நான் ஒருபோது இருக்க மாட்டேன், ராமர் தான் இருக்கணும்னு ராமரை விட்டுருக்கவே மாட்டார். ஸோ இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட், தெய்வீகமான ஏற்பாடுகள், தெய்வீகமான லீலைகள். தென் பரதன் நடிச்சிருந்தா அயோத்தியா சக்கரவர்த்தியா வாழலாம் இல்லையா, ராமருடைய சிம்மாசனத்தை அவர் ஏற்றுக்கலாம். ஆ இப்போ ராமர் இல்லை, நான் வந்து இந்த அயோத்தியாவோட சக்கரவர்த்தி ஆயிடலான்னு முடிச்சு விட்லாம். எல்லாம் ரெடியாக இருக்காங்க, பிராமணர்கள்லாம் தயாராக இருக்காங்க. ஏன்னா தசரதரும் உடலை விட்டுட்டார், ராமருடைய பிரிவு தாங்க முடியாமல் தசரதர் உடலை விட்டு அயோத்தியா ஆர்மீக லோகத்தில் அயோத்தியாவுக்கு போயிட்டார், நித்தியமாலையில போயிட்டார். தென் இப்போ நினச்சா பரதன் அனுபவிக்கலாம், ஆனால் பரதன் என்ன நினச்சாரு, என் ராமர் இல்லாத அயோத்தியால் நான் இருக்கவே மாட்டேன். முதல்ல பரதன் ட்ரை பண்ணார், நான் போய் ராமர் எப்படியோ கூட்டின்னு வருவேன். நிறைய பேர் பரதனை சந்தேகப்பட்டாங்க, கௌசல்யா எல்லாருந்து ஆரம்பிச்சு, கௌசல்யா, பாரத்வாஜ் முனி, குகன் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க பரதன். பட் ஆனால் பரதன் தன்னுடைய தூய்மையான அன்பு வெளிப்படுத்துறார் ராமர் மேலே. அவர் போய் காட்டில் போய் உட்காந்துட்டார், ஒட்டு மொத்த சேனைகளையும் கூட்டின்னு போறார். அயோத்தியாலேருந்து காட்டுக்கு வந்து ரோடு போடுங்க, நம்ம எல்லாரும் போவோம், எப்படியாவது போய் பகவானை அழைச்சின்னு வருவோம், ராமர் இல்லாமல் நான் வந்து அயோத்தியால் நுழைய மாட்டேன். பட் ராமர் வந்து இந்த அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு ராமர் மேலே. ராமர் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாரு பரதன். அப்போ கூட பரதன் என்ன பண்ணாரு, நான் மன்னராக இருக்க மாட்டேன், உங்கள் பாதுகை தான் ஆட்சி பண்ணும். ராமருடைய பாதுகையை வாங்கிட்டு வந்தார், உடன் ஷூ, மரத்தாலான அந்த பாதுகை செப்பல், அதை வாங்கிட்டு வந்து அயோத்தியாவுடைய அரியாசனத்தில் வச்சுட்டார். ஏன்னா ராமருக்கும் அவர் பகவானுக்கும் அவர் சார்ந்த ஏதுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஆத்மீயமானது தான். கிருஷ்ணா அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய பரிவாரங்கள், அவருடைய ஆபரணங்கள், அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய உபகரணங்கள் எல்லாமே ஆன்மீகமானது, எதுவுமே பௌத்திகமானது இல்லை. ஸோ கிருஷ்ணருடைய பாதுகைக்கும் கிருஷ்ணாவுக்கும் வித்தியாசம் இல்லை. பக்தர்கள் வந்து கிருஷ்ணாவுடைய பாதத்துக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பரதன் என்ன பண்ணார், ராமனுடைய பாதுகை வந்து பயந்து தன்னுடைய ஆசனத்தில் வச்சுட்டார், ராஜ சிம்மாசனத்தில், அயோத்தியாவின் அரியணையில் வந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் முடிச்சு விட்டார் பரதன். பின்ன வெளியில அயோத்தியா வெளியில நந்த கிராம்னு ஒரு ஊர் இருக்கு, நந்தி கிராம். அந்த நந்தி கிராம் ஊரில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், பூமி கடியில் சின்னதாக ஒரு, இப்போ போனாலும் பார்க்கலாம் அந்த இடம் இருக்கு, பரதன் வாழ்ந்த இடம். எப்படி ராமர் வந்து ராஜ உடையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சாதாரண துறவி மாதிரி ஜடமுடியெல்லாம் கட்டி வாழ்ந்தாரோ, வெறும் கிழங்குகளையும் பழத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்தாரோ 14 வருஷம் அதே போல பரதனும் வாழ்ந்தார். பரதன் நினைச்சா ஆடம்பரமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா பரதன் என்ன பண்ணாரு, என்னுடைய பிரபு அங்க கஷ்டப்படும் போது நான் இங்க சொகுசு வாழ்க்கை வாழணும், அவர் திரும்ப வர வரைக்கும் நான் ராமர் எப்படி இருக்காரோ அப்படிதான் வாழ்வேன், தரையில தான் படுத்துங்க. அயோத்தியாவின் சக்கரவர்த்தி பட்டு மெத்தையில பீதாம்பர ஆடை உடுத்தி படுத்து தூங்க வேண்டியவர், தரையில புள்ளலையும் சகதியிலையும் அந்த தூசிலையும் படுத்துங்கிறார். என்னுடைய பிரபு அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அனுபவிக்க முடியும். என் பரதர் என்ன பண்ணாரு, சாதாரண ஒரு துறவி மாதிரி வாழ்ற 14 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவருக்கு பகவான் மேல. என் ராமர் வந்தாதான் அயோத்திக்குள்ளே போவேன் இருக்கு, அந்த பாதுகையுடைய சேவகனாக தான் அந்த அயோத்தியா ஆட்சி பண்றார், அயோத்தியாவுக்கு பாதுகாப்பா இருக்கார் பரதன் ராமர் வர வரைக்கும். சொல்ற, நீ வர வரைக்கும் நான் இருப்பேன், நீ வந்ததுக்கு அப்புறம் நீ தான் மன்னரா இருக்கணும், நான் உன்னுடைய சேவகனாக தான் இருப்பேன். சோ இப்படி பரதன் லக்ஷ்மணன் அயோத்தியாவில் ஓரொரு பிரஜைகள், அயோத்தியாவில் இருக்கிற ஓரொரு பிரஜைகளுக்கு ராமர் மேல அன்பு, ராமர் இல்லாம அவனால் உயிர் வாழ முடியாது. அயோத்தியாவில் உள்ள சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அவனுடைய உயிர் ஆத்மா எல்லாமே பகவான் தான், ராமர் தான், ஸ்ரீராமர் தான். அவங்கள பிரிஞ்சு ஒரு சனம் கூட அவங்களால வாழ முடியாது. அவங்களும் அழுறாங்க, ராமர் காட்டுக்கு போகும்போது பெண்கள் குழந்தைகள்லாம் அழறாங்க, எல்லா ஆண்கள் எல்லா ஜனங்களும் அழறாங்க. தென் பெண்கள்லாம் சொல்லிட்டாங்க, ராமர் இல்லாமல் நீங்கள் திரும்ப அயோத்தியாவுக்கு வரக்கூடிய, எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க, அவரோட முடிவை மாற்றி கூட்டிகிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவங்களை விடமாட்டோம் நாங்கள் அப்படின்னு பெண்கள்லாம் சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் ரதத்தை தொடர்ந்து வராங்க. ஆனால் ராமர் என்ன பண்ண வேண்டியது, அவங்கள ஏமாத்திட்டு தான் போனார், எந்த திசையில் போனாலே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்படி வந்து ஏமாத்திட்டு தான் போனார் ஜனங்களை. ஸோ இப்படி அயோத்தியாவில் வந்து எல்லாருக்கும் ராமர் மேலே அன்பு, அப்படி பகவான் வந்து அந்த அன்பு பரிமாற்றம், அந்த அன்பினுடைய ஆழத்தை வந்து நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. இதில் வந்து லக்ஷ்மணன் ராமர் மேலே ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிருந்தாரா, இல்லை லக்ஷ்மணன் வந்து பரதன் அதிகமாக அனுபவிச்சிருந்தாரா, இல்லை சீதாதேவி ராமர் மேலே அதிகமாக மெஷர் பண்ண ஆழமே பார்க்க முடியாது. ஒவ்வொரு பக்தர்கள் வந்து தங்களால் இயன்ற அளவு ராமர் மேலே அன்பு செய்கிறார். ராமர் வந்து அயோத்தியா விட்டு வந்துட்டார் ராவணனை வதம் பண்ணுறது. ஸோ அதே டைம் அட் த சேம் டைம் வந்து நம்ம முன்மை பேசியிருந்த மாதிரி தேவர்கள், தேவர்கள்லாம் வந்து இந்த சீக்கிரம் வந்து ராமர் வந்து ராவணன் வதம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களும் வானர சேனைகளாக தோன்றுறாங்க. ஏன் வானர சேனைகளாக தோன்றுனாங்க, ஏன்னா ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்து, ராவணன் ஒரு தடவை கைலாசம் போகிறார் சிவபெருமான் பார்க்கறதுக்கு, அப்போ நந்தி தேவர் உட்கார்ந்துருக்கார், நந்தி இருக்காங்க இல்லையா சிவபெருமானுடைய சேவகன், நந்தியை பார்த்துட்டு ராவணன் ஏளனம் பண்ணி சிரிக்கிறார். என்ன நினைக்கிறாரு, நந்தி வந்து ஒரு வானர் மாதிரி இருக்கு, நந்தி கோமது. உடனே நந்தி தேவர் சபிக்கிறார், நீ என்னை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிற இல்லையா, உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய வம்சம் எல்லாமே வானர்களால் தான் அழியுது, வானர சேனைகளால் தான் அழிக்கப்படும். ஸோ அதனால தான் எல்லா தேவர்களும் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் சுக்ரீவன் இவங்க எல்லாமே தேவருடைய அம்சம். ஹனுமான், ஹனுமான் வந்து வாயுபுத்திரா, வாயுபுத்திரன் சிவபுத்திரா சொல்லுவோம், சிவனுடைய அம்சம்னு சொல்லலாம், வாயுடைய அம்சம்னு சொல்லலாம் ஹனுமான். அதே மாதிரி சுக்ரீவன், சுக்ரீவன் வந்து சூரியபுத்திரன், சூரியனுடைய அம்சம். வாலி, வாலி இந்திராவுடைய அம்சம். இப்படி ஒவ்வொரு தேவர்களும், அஸ்வினி குமாரர்கள் நலன் நீலன் ஜாம்பவான் பிரம்மதேவர், இப்படி எல்லா தேவர்களும் வந்து பகவானுடைய சேவைக்காக வானரங்களாக தோன்றினாங்க. எப்படி பகவான் ராமர் வந்து அயோத்தியாவளுடைய சக்கரவர்த்தியாக தோன்றி வனவாசம் வந்து சீதாதேவியுடைய பிரிவு, சீதாதேவி வந்து ராவணன் தூக்கின்னு போடுறது. அந்த டைம் ஜடாயு வந்து தன் உயிரையே பனையை வச்சு போராடுற ராவணன் கூட, பயங்கரமான யுத்தம் நடக்குது ஜடாயுக்கும் ராவணனுக்கும், சீதாதேவியை தூக்கின்னு போகிறார் ராவணன் புஷ்ப விமானத்தில். ஜடாயு வந்து ரொம்ப முதியவர், ஏன்னா தசரதருடைய நண்பர் ஜடாயு. அப்போ தசரதருடைய நண்பரும் ராமருடைய பக்தருமான ஜடாயு என்ன பண்ணாரு, சீதா மாதாவை தூக்கின் போறதை பார்த்தோன்னே போய் ஃபைட் பண்றார், சண்டை போடுறார் ராவணன் கூட. சீதாதேவி சொல்றா, ஜடாயு வேண்டாம், இந்த அசுர இந்த ராட்சச உன்னை கொண்டுடுவான், நீ போயிடுங்க இருந்து. ஜடாயு சொல்றாரு, எப்படி அம்மா நான் உன்னை விட்டு போவேன், என்னுடைய மாதா என்னுடைய பிரபுவுடைய மனைவி, நான் உன்னை திரும்ப அவர்கிட்ட சேர்க்காம இந்த ராட்சசன் கொண்டு போன அனுமதிக்க மாட்டேன், உங்களை இந்த நிலைமையில் என்னால் விட்டுட்டு போக முடியாது, என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு ஜடாயு வந்து பயங்கரமாக யுத்தம் பண்ணுறார் ராவணன் கூட. ராவணனுக்கு 10 தலை 20 கைகள் அப்படி ஜடாயுத்துடைய அழகால கொத்துறாரு ஒரு ஒரு கையும், ஒரு கை கொத்துனா இன்னொரு கை முளைக்குது, ஒரு கை கொத்துனா இன்னொரு கை முளைக்குது, ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை முளைக்குது. ஜடாயு பயங்கரமா சண்டை போறார், ராவணன் வந்து பல பல அஸ்தரங்களால ஜடாயு நோக்கி தாக்குறார், ஜடாயு ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சுக்கிறார். ஒரு சமயம் வரும்போது ஜடாயு ரொம்ப சோர்வாயிடுறது, டயர்டாயிட்டு சண்டை போட்டு அவங்க கூட அந்த டைம் பயன்படுத்திட்டு ராவணன் ஒரு பெரிய வால் எடுத்து ஜடாயு ஒரு ரக்கையை வெட்டிடுறான், அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட மேலேருந்து ஜடாயு கீழே விழுந்தார். சீதா மாதா அழறாங்க தன்னுடைய பக்தருடைய பிரிவு. தனக்காக வந்து ஜடாயு தன்னோட உயிரை தியாகம் பண்ணாரு அப்படின்னு சீதா மாதா வந்து ஜடாயு ஜடாயு அப்படின்னு அழறாங்க. ஜடாயு குடும்பம் முயற்சி பண்ணாரு. அப்புறம் ராமர் இடத்துல சொல்றாரு, என்னால காப்பாற்ற முடியல, அந்த ராட்சசன் தூக்கிங் போனான், ரொம்பவே என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு ராமருடைய மடியில ஜடாயு உடலை விட்டார். அவருக்கு எவ்வளவு பெரிய பக்தர், உலக ரீதியில பார்க்கும்போது ஒரு பருந்துதான், ஆனா எந்த ஒரு பிறவி எடுத்தாலும் பகவான் மேல அன்பு செய்ய முடியும். ராட்சச குலமா இருந்தாலும் சரி, வானங்களுடைய குலமா இருந்தாலும் சரி, பருந்துகளோட எந்த ஒரு குலத்துல ஒரு உயிர் வாழ் தோன்றினாலும் பகவான் வந்து அவரை ஏற்றுக்குவார். பகவானை சன்னடித்து பக்தி பண்ணா பகவான் எல்லாரையும் விடுவிப்பார். ஜடாயு அப்பேற்பட்ட பக்தர், தன்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ண ராமருக்காக. சோ இப்படி ஒவ்வொரு பக்தர்களும் ராமர் மேல அவ்வளவு அன்பு காமிக்கிறாங்க. ஹனுமான் ஏதோ ஒரு எதிர் பரிபாரம் எதிர்பார்க்கல, ராமருடைய செயல் ஈடுபடுற. விபீஷணா வந்து ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும் ராமருடைய புகழ் அவருக்கு தெரியும், ராமர் முழுமுதல் கடவுள், இது தர்மம் இல்ல, அடுத்த ஒரு மனைவி தூக்கிட்டு வர்றது தர்மம் இல்ல. ஆறு விதமான குற்றங்கள் இருக்கு, ஆறு விதமான குற்றங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆத தாயினா கொடூரமான பாவகாரியை செய்யறவங்க, பாவத்திலேயே மிகவும் கொடூரமான பாவம், அதுல ஒன்று வந்து அடுத்த ஒரு மனைவியை அபகரிக்கிறது, விஷம் வச்சு கொள்றது, அடுத்த வீட்டுக்கு தீ வைக்கிறது, அடுத்த ஒரு சொத்து அபகரிக்கிறது, அடுத்த ஒரு நிலத்தை அபகரிக்கிறது, அடுத்தோடைய மனைவியை அபகரிக்கிறது, இந்த மாதிரி ஆறு குற்றங்கள் இருக்கு. அதுல ஒன்று வந்து அடுத்தோட மனைவியை அபகரிச்சுட்டு போடும், மிகப்பெரிய பாதகம். விபீஷணா வந்து எவ்வளவு அட்வைஸ் பண்றாரு, ராவணன் உபதேசம் பண்றாரு, இது தர்மம் இல்லை இது அதர்மம். விபீஷணா வந்து ராவணன் அவருடைய மகன் இந்திரஜித் வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க, ரொம்ப கேவலமா பேசி அவர் அவமதிக்கிறாங்க. நீ இப்படியே பேசியிருந்தா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு அவர் பயமுறுத்துறாங்க. விபீஷணா என்ன முடிவு பண்ணாரு, இவன் கையில சாகிறத விட நம்ம ராமர் கையில இருந்தாலும் நமக்கு வந்து மோசமாக கிடைக்கும் அப்படின்ட்டு விபீஷணா வந்து ராமர்கிட்ட வர்றார், ராமரை சரணடைகிறார். ராமர் ஏத்துக்கிறார் விபீஷணன், பாத்தீங்களா, தன்னை வந்து சரணடைக்குள்ள ஒரு ராட்சசனா இருந்தா கூட ராமர் ஏத்துக்கிறார். ஏன்னா ராமர் வந்து கருணை வாய்ந்தார், யார் அவருடைய சரணடைந்தாலும் ஏத்துக்குவார். விபீஷணா வந்து ஆகாச மார்க்கமா வர்றார் ராமர்கிட்ட. தென் ராமர் வந்து டெஸ்ட் பண்றாரு, பக்தர்கள் என்ன சொல்றாங்க பாக்கலாம், விபீஷணன் ஏத்துக்கலாமா வேண்டாமா. சுக்ரீவன் சொல்றாரு, இவன் ஏத்துக்கூடாது, இவன் எதிரி, ராவனுடைய தம்பி, இவன் என்னைக்குனாலும் ராவணனுக்கு ஆபத்தும் போது இவன் மனசு மாறலாம், இல்ல நம்ம கூட இருந்தே நம்மள சூழ்ச்சியை பண்ணி நம்மள வந்து கொல்ல நினைக்கலாம் அப்படின்னு சுக்ரீவன் வந்து ஒரு ராஜாவான அவர் ஒரு ராஜதந்திரமா யோசிக்கிறார், அரசியல் விவகாரம் யோசிக்கிறார், இவர் எப்படி வேணா மாறிடலாம். என்ன எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, நலன் நீலன் எல்லாரும் சொல்ல, ஆமாமா சுக்ரீவர் சொல்றது கரெக்ட் தான். தென் ராமர் வந்து ஹனுமான்ட கேட்டார், ஹனுமான் நீ என்ன நினைக்கிற, ஹனுமான் சொல்றாரு அவர் நம்ம சரணடைய வந்திருக்காரு, நம்ம ஏத்துக்கணும், பகவானே அவர் உங்களை சரணடைய வந்திருக்காரு, தயவுசெய்து அவர் ஏத்துக்கலாம் நீங்க. ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் ஹனுமானுடைய பதில். ராமர் சொல்றாரு, கரெக்ட், நீ சொல்றதான் சரி ஹனுமான், யார் என்னை சரணடைந்தாலும் அவங்களை நான் நிராகரிக்க மாட்டேன். இப்ப கூட ராவணன் முன்னாடி வந்து, ஓ பிரபு நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இதோ உங்க மனைவி சீதா அப்படி சீதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை சரணடைஞ்சானா ராவணன் கூட என் சகோதரனை ஏத்துக்குவேன். பாருங்க எவ்வளவு கருணை வாய்ந்த, அப்படியே இந்த வானரங்களும் அழறாங்களா ராமர் சொல்றதை கேட்டு, எவ்வளவு கருணை வாய்ந்தவரா, கருணாமூர்த்தி எவ்வளவு அன்பு, தனக்கு துரோகம் பண்ணவன் கூட சரணடைய வந்தானா பகவான் ஏத்துக்க தயாரா இருக்காரு. இப்படி பகவான் எல்லாரையும் ஏத்துக்கிட்டாரு, ஜடாயுடைய சேவையை ஏத்துக்கிட்டாரு, குகனுடைய சேவையை ஏத்துக்கிட்டாரு. குகன் ஒரு சாதாரண வேடன், நீச்ச குளத்துல பிறந்தவர், ஆனா அவன் மிக உன்னதமான அன்பு ராமர் இடத்துல வெளிப்படுத்தினார். ராமர் அவர்கிட்ட மிக நெருங்கிய நண்பரா இருக்கார், உம்மோடு ஐவரானம் சொன்னார் ராமர், அதாவது ராம் லக்ஷ்மன் பரதன் சத்ருகன் நாலு பேர், குகனையும் தன்னுடைய சகோதரனை ஏத்துக்கிறார் ராமர், நீ என்னுடைய சகோதரன் தான், நீ அஞ்சாவது சகோதரன், உம்மோடு ஐவரானம், விபீஷணா சன்னிபு உம்மோடு அறுவரானம், நீ என்னுடைய ஆறாவது சகோதரன். பாருங்க ராமர் வந்து யார் தன்னை சன்னடி வந்தாலும் ஏத்துக்கிறார், ரொம்ப ரொம்ப கருணை வாங்கி. அதனால நம்ம பகவான் மேல அன்பு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஒரு சாதாரண நபர் இல்லை, அவர் முழுமுதல் கடவுள், அவர் ஏன் இங்கே இறங்கி வரணும், ஏன் இந்த லீலைகள்லாம் பண்ணணும், நம்மளை வந்து அவர் பக்கம் நம்மளுடைய கவனத்தை வந்து அவர் பக்கம் திருப்பணும். நம்ம பௌதீகத்தில் மூழ்கி போயிருக்கோம் இல்லையா, நம்ம பௌதீகத்தில் மூழ்கி போய் புலன்மையுமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ சில லீலைகள் புரிந்தால்தான் நம்ம கவனம் அவர் பக்கம் திரும்பும் இல்லையா. நம்மளுடைய கவனம் இப்போ எது பக்கத்தில் இருக்கு, சினிமாவில் இருக்கு, சினிமா டிராமா பாட்டு கூத்து இல்லையா, சினிமால ஏதாவது ஹீரோ வந்து பயங்கர அட்வான்ஸ் பண்ணா நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஓ வா, என்னோட ஹீரோ எப்படி ஃபைட் பண்ணாரு, அப்படி ஃபைட் பண்ணாரு. அப்ப ராமர் என்ன பண்றாரு, அவர் வந்து சில அட்வான்டேஜ் பண்றாரு, யாருமே செய்ய முடியாத செயல் பண்றாரு இல்லையா. நீங்க இப்ப போனா பாக்கலாம், ராமேஸ்வரத்துல கல் தூக்கி போட்டா மிதக்குது இல்லையா, நம்ம கல் தூக்கி போட்டா தண்ணிக்குள்ள போயிடும். ராமர் என்ன பண்ணாங்க, கல் தூக்கி போட்டாங்க தண்ணியில, வானரங்கள்லாம் எல்லா கல்லும் மிதந்துதான். இப்போ அந்த கல்லெல்லாம் இருக்கு, ராம் ராம்னு எழுதி போட்டாங்க தண்ணியில், எல்லா கல்லும் மிதக்குது. இது அதான் பிரபா கேட்கிற லாஜினிப்படம் என்ன இருக்கு, ராமர் வந்து என்னட்ட பிரபஞ்சங்களை மிதக்க விட்டுருக்கிறாரு. இந்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல, அது வானவெளியில மிதந்துட்டு இருக்கு, நம்ம கூட வானவெளியில மிதந்துட்டு இருக்கோம். இந்த பூலோகர்கள் ஏதோ ஒரு பாதையில சுரண்டுட்டு வானவெளியில மிதந்துட்டு இருக்கு. இப்ப எண்ணற்ற பிரபஞ்சங்களை பகவான் வந்து வானவெளியில மிதக்க விடும் போது, ஆஃப்டர் ஒரு கல்ல தண்ணியில மிதக்க விடுறது அவர் என்ன பெரிய விஷயம், அவர் பெரிய விஷயம் இல்லை, ஒரு அல்ப விஷயம், சின்ன விஷயம் தான், ரொம்ப சுலபமா பகவான் பண்ணிடுவார். ஸோ பகவானுக்கு வந்து ராவணனையும் பதம் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, சுலபமா அதை பண்ணிடுவார். ஆனா நிறைய பக்தருடைய மகிமைகள், அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். நம்மகிட்ட பகவான் வந்து காமிக்கிறார், எப்படி ஒரு பக்தர் வந்து அவர் மேல அன்பு செய்யறாங்க, பகவான் எப்படி அவருக்கு திரும்ப அன்பு பரிமாற்றம் பண்றாங்க, பகவானுடைய அமானுஷ்யமான சக்திகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள்லாம் வெளிக்காமிக்கிறார், நம்மளை கவர்றார். அப்போ புண்ணிய பண்ண ஆத்மாக்கள் வந்து அதை கவரப்படுவாங்க, ஓ பகவான் இப்படிதான் இருந்தாரா, இந்த மாதிரி தான் லீலை பண்ணாரா, இப்படிதான் பாலை கட்டி போனாங்களா, இவ்வளோ பக்தர்கள் அவர் மேல அன்பு பண்ணாங்களா, லக்ஷ்மணன் இந்த மாதிரி அனுபவிச்சிருந்தாரா, பரதன் இப்படி அனுபவிச்சிருந்தாரா, குகன் இப்படி அனுபவிச்சிருந்தாரா, ஜடாயு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாரா. ஸோ இப்படிலாம் கேட்கும்போது, சே நான் எவ்வளோ துப்பாக்கியசாலியாக இருக்கேன், நானும் பகவான் மேலே அன்பு செய்யாமல் போயிட்டேனே, இனியாவது நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து பகவான் லீலைகளாக கவரப்படும். அதை கேட்கும்போது, கிருஷ்ணாவோட லீலைகளை கேட்கும்போதும் படிக்கும்போதும் நமக்கும் இந்த உணர்வு வந்து வெளிப்படையும். இப்போ என்னாச்சு, மறந்து போயாச்சு. இப்போ உணர்வு பூரா கிரிக்கெட் பிளேயர், சினிமா ஸ்டார் அவங்க மேலே இருக்கு. காரணம், நம்மளுடைய அறிவு வந்து அறியாமலே மழுங்கிடுச்சு புலன்பத்தில். தொடர்ந்து இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணாவுடைய லீலை அட்ராக்ட் ஆகும். அதனால தான் பகவான் இங்கே லீலை புரிகிறார், நம்மளை எல்லாம் கவர்றதுக்காக. அவருடைய அமானுஷ்யமான செயல்கள், அவருடைய பராக்கிரமங்கள், அவருடைய மகிமைகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணா வந்து இந்த உலகத்தில் லீலை பண்ணலாம் எப்படி தெரியும், ராமர் வந்து லீலை பண்ணாமல் நேராக வந்து ராவண வதம் பண்ணி போயிட்டாருன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, உட்காந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போ ஏன் பேசிட்டு இருக்கோம், பகவான் லீலை பண்ணால்தான் பேசுகிறோம், அது பேசுனால தான் தூய்மை அடைகிறோம். பேசுகிறவங்க, கேட்குறவங்க, படிக்கிறவங்க, பாடுறவங்க எல்லாரும் தூய்மை அடைகிறாங்க. அதனால தான் கலியுகத்தில் வந்து ராமருடைய நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம நாமம் யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க, அவங்க பகவான் மேலே தூய்மையான அன்பு ஏற்படும். ஸோ இப்படி வந்து இந்த ராமருடைய அவதாரம் ராம லக்ஷ்மணன், இவங்க ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ண பலராம், கிருஷ்ணர் பலராமரும் ராம் லக்ஷ்மணராக தோன்றி அந்த ராவணனை வதம் பண்ணி திரும்பவும் பக்தர்களை சந்தோஷப்படுத்தினாங்க, திரும்பவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணாங்க, ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணாங்க. ஸோ இதுதான் ராம அவதாரத்துடைய நோக்கம். ஸோ ராமருடைய விருப்பம் என்னது, பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் பகவான் மேலே அன்பு செய்யணும். ஓகே, புரிஞ்சுதா, நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்கிறோமோ அப்போ அவரும் நம்ம மேலே அன்பு செய்ய தயாராக இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு பகவானை சரணடைகிறோமோ அவரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.